விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேகினஹ ரஸ்வர்ஜ்யம் ரசோப்யஸ்ய பரம் த்ருஷ்ட்வா நிவர்த்ததே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபாய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி கோபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரி. உடல் பெற்ற ஆத்மாவை புலன் இன்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலனுகர்ச்சி பொருள்களுக்கான சுவை அப்படியே இருக்கும். ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலை பெற்றுள்ளான். பொருளுரை: தெய்வீகத்தில் நிலை பெறாமல் புலனின்பத்தை நிறுத்திவிட இயலாது. சட்ட திட்டங்களை கொண்டு ஒருவனை புலனின்பத்திலிருந்து விலக்கி வைப்பது நோயுற்றவனை சில உணவுப் பொருள்களை உண்ணாமல் கட்டுப்படுத்துவதை போலாகும். நோயாளி அத்தகைய தடையை விரும்பவும் இல்லை, உணவுப் பொருள்களுக்கான தனது சுவையை இழக்கவும் இல்லை. அதுபோல யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான மற்றும் இதர வழிமுறைகளை கொண்ட அஷ்டாங்க யோகத்தை போன்ற ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் புலன்களை அடக்குதல் உயர்ந்த ஞானம் இல்லாமல் சிற்றறிவுடன் செயல்படுபவர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அழகை ருசித்தவனுக்கு உயிரற்ற பௌதிக பொருள்களின் மீது எவ்வித ருசியும் இருக்காது. எனவே சிற்றறிவுடன் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆனால் இத்தகைய தடைகள் கிருஷ்ண உணர்விற்கான உண்மையான சுவையை வளர்க்கும் வரை மட்டுமே பயன்படுபவை. எப்போது ஒருவன் உண்மையில் கிருஷ்ண உணர்வை அடைகின்றானோ அப்போது அவன் பௌதிக பொருள்களுக்கான தனது சுவையை தானாக இழந்து விடுகிறான். இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுணர்வில் நிலை பெற்ற நபருடைய அறிகுறிகளை பற்றி சொல்லுகின்றார். போன வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க, அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர் கிட்ட கேள்வி கேட்டான், தன்னுணர்வில் நிலை பெற்றவனுடைய அறிகுறிகள் என்ன, அவன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான், எப்படி உட்காருவான், அவனுடைய மொழி என்ன, இத பற்றி அர்ஜுனன் கேள்வி கேட்டான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இடைப்பட்ட பதங்கள்ல அதற்கான பதிலை சொன்னார். இங்க தொடர்ந்து அதுக்கான பதிலை சொல்லி கொண்டு வர கிருஷ்ணர் சொல்லக்கூடிய முதல் அறிகுறி, யார் ஒருத்தன் தன்னில் நிலை பெற்றிருக்கானோ, தன்னுணர்வுடையவனா இருக்கானோ, அத்தகைய நபருடைய முதல் அறிகுறி அவன் புனநின்பத்திலிருந்து விடுபட்டு இருக்கும். அதுதான் அத்தகைய நபருக்கு இருக்கக்கூடிய முதல் அறிகுறி. எந்த ஒரு நபர் புனநின்பத்திலிருந்து விடுபடலையோ அந்த ஒரு நபர் எந்த விதத்திலையுமே தன்னுணர்வுல இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தன்னுணர்வு இன்னொரு சொன்ன ஆன்மீக பயிற்சி, நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த ஆன்மீக பயிற்சியில யார் ஒருத்தர் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க கண்டிப்பா தங்களுடைய புலன்களுடைய உந்துதல்கள் இருந்து ஓரளவுக்காவது விடுபட்டு இருக்கணும். எவன் ஒருத்தன் புலனின்பத்திலிருந்து இன்னும் விடுபடலையோ அத்தகைய நபர் ஆன்மீகத்துல முன்னேற்றம் காணவில்லை, நம்ம தெரிஞ்சுக்கணும். அததான் கிருஷ்ணர் இடைப்பட்ட படங்கள்ல சொன்னார். இப்ப ஒரு கேள்வி எழலாம், நம்ம புலனின்பத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்னா புலன்களுடைய செயல்கள் மொத்தத்தையும் நிறுத்தி விட வேண்டுமா அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடும் போது அதனால நமக்கு ஒரு இன்பம் கிட்டது, அந்த இன்பம் ஒரு புலனின்பம், ஒரு வகையான புலனின்பம். சரி, புலனின்ப செயல்கள்ல கிருஷ்ணர் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்ற, அதனால நம்ம வந்து சாப்பிடறத நிறுத்திடலாமா? சாத்தியமாகுமா? அது சாத்தியம் அல்ல. சாப்பிடல அப்படின்னா யாரும் உயிர் வாழ முடியாது. இந்த உடலை நம்ம பேணி பாதுகாக்கிறதுக்கு உணவு நமக்கு அவசியம். ஆனா அதே சமயத்தில் அங்க புலன் இன்பமும் வருது. அந்த சாப்பிடுறதுனால நமக்கு புலன் இன்பமும் கிட்டுது. கிருஷ்ணர் சொல்றார் புலன் இன்பத்துல இருந்து ஒருத்தன் விடுபட்டு இருக்கணும். அதுக்குதான் இந்த பதத்துல கிருஷ்ணர் மேலும் விளக்குறார் புலன் இன்பத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறதுனா என்ன அப்படிங்கறத பத்தி மேலும் அவர் விளக்குறார். விஷயா வினிபர்த்தே நிராகாரத்து தேகின, யார் ஒருத்தன் தேகினா, யார் ஒருத்தன் இந்த உடலை உடையவனோ அத்தகைய நபர் அவன் இந்த புலனின்பத்திலிருந்து அவன் தன்னை கட்டுப்படுத்தினா கூட அதுக்கான சுவை அந்த புலனின்ப பொருள்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் கிட்ட அப்படியே தான் இருக்குங்கிற. ஒருத்தன் வெளிப்புறத்தை கட்டுப்படுத்துறான். நாம பார்க்கலாம் ஒரு சில நபர்கள் நாம வந்து விரதம் இருக்கிறோம் புலனின்பத்துல இருந்து எங்களை கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருப்பாங்க. மாலை நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உடனே எப்ப மாலை நேரம் ஆகுமோ அவங்களுக்கு விரதம் அப்படிங்கிற பேர்ல பல பேர் வந்து ஒரு சிலர் மத்தியானம் வரைக்கும் இருப்பாங்க, ஒரு சிலர் சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருப்பாங்க. நாம ரொம்ப தீவிரமா விரதம் இருக்காங்க, மத்தியானம் வரைக்கும் விரதம் துல்லியமா இருக்கும். மத்தியானம் எப்ப 12 மணி ஆகும்னு வாட்ச பார்த்துக்கிட்டே இருப்போம். முடிஞ்சனியும் உடனே அள்ளி போட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி எப்ப 6 மணி ஆகும் சாயந்தரம் பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்ப சூரியன் போய் நிலா வந்துருச்சா ஓகே நிலாவை பார்த்தா சாப்பிடு என்ன வேணாலும் சாப்பிடும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அததான் இங்க கிருஷ்ணர் சுட்டி காட்டுறார். ஒருத்தன் வெளிப்புறத்துல புலனின்ப பொருள்கள்ல இருந்து விலகி இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அவனுக்கு அந்த புலனின்பத்துக்கான சுவை அப்படியே இருக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் இங்க பொருளுரையில சுட்டி காட்டுறார். ஒரு நோயாளி இருக்கான், அந்த நோயாளிய நீ இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நோயாளிக்கு அந்த தடை வந்து ஒரு தடையாடா இருக்கும். அதனால அவன் வந்து அந்த சாப்பிடறதுக்கான சுவையை அவன் இழந்தர கிடையாது. அவனுக்கு இன்னும் சாப்பிடணுங்கிற எண்ணம் இருந்துன்ற. ஒருத்தனுக்கு டைஃபாய்டு வருது, அவனுக்கு வந்து கஞ்சியும் பூலும் இல்ல ஏதோ ரசம் சாதம் அது மாதிரி ஏதோ கொடுக்க சொல்றாங்க. வீட்டுல யாராவது பரோட்டா செஞ்சு சாப்பிடுறாங்க அப்படின்னா அவனுக்கு ஆசை வரும். ஆஹா பூரி செய்யறாங்களே பரோட்டா செய்யறாங்களே நம்மளும் சாப்பிடலாமே. கண்டிப்பா அவனுக்கு அந்த ஆசை வரும், அவன்கிட்ட அந்த ஆசை அவனை விட்டு போக. ஆனா அவனுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதிக்கப்படும். இந்த தடையானது அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஆசையை எந்த விதத்திலையும் குறைக்க கிடையாது, குறைக்கவும் கிடையாது போக்கவும் கிடையாது. அதைதான் இங்க கிருஷ்ணா சுட்டி காட்டுற. புலனின்பத்திலிருந்து ஒரு ஆத்மாவை உடல் பெற்ற ஆத்மாவை நம்ம கட்டுப்படுத்தினா கூட அவன் அந்த சுவைய விட்டு விலகவே இல்லை. ஆனா அடுத்த வரியில கிருஷ்ணன் சொல்றார், எவன் ஒருத்தன் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால ஒழிக்கிறானோ பரம் திருஷ்வா நிபர், உயர்ந்த சுவையினால எவன் ஒருத்தன் புலனின்பத்தை விட்டொழிக்கிறானோ அவன் தன்னுணர்வில் நிலை பெற்றான். எவனொருத்தனுக்கு உயர்ந்த சுவை கிட்டுடுச்சோ அவன் தாழ்ந்த சுவை எல்லாத்தையும் தானா விட்டுருவான். உதாரணத்துக்கு ஒருத்தர் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கின்றக்க அவருக்கு உயர்ந்த சம்பளத்தை நம்ம கொடுக்கிறோம், 15000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னா அவர் அந்த தாழ்ந்த சம்பள வேலையை இயற்கையாக விட்டுடுவார். யாராவது இல்லை எனக்கு 5000 ரூபாய் சம்பளமே போதும், எனக்கு 15000 ரூபாய் சம்பளம் வேலை தேவையில்லை அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவனை வந்து ஒன்னு அப்பாவின் சொல்லலாம், இல்ல பைத்தியம் முட்டாள் அது மாதிரி ஏதாவது சொல்லலாம், இல்ல அவனுக்கு அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கலாம். ஆனா பொதுவா அதே ஒரே மாதிரி வேலைக்கு ஒருத்தனுக்கு வந்து அதிகமான சம்பளம் வேற இடத்துல கொடுத்தா அவன் இயற்கையாவே அதை இந்த குறைந்த சம்பளம் உள்ளதை விட்டுட்டு போவான். ஏன்னா அவனுக்கு உயர்ந்த சம்பளம் கிட்டிடுச்சு. அதே மாதிரி எப்போ ஒருத்தனுக்கு உயர்ந்த சுவை கிட்டுதோ, பகவான் கிருஷ்ணர் அதுதான் இங்க சுட்டி காட்டுறார், எப்போ ஒருத்தனுக்கு உயர்ந்த சுவை கிட்டிடுச்சோ அப்ப அவனால இந்த தாழ்ந்த சுவையை விட்டொழிக்க முடியும். அது வரைக்கும் அவனால இந்த தாழ்ந்த சுவையை விட்டொழிக்க முடியாது. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய புலனின்ப பொருள்களுக்கு பொருள்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை, அதற்கான சுவை எப்பவுமே ஒருத்தன் இருந்துட்டே இருக்கு. செயற்கையா ஒருத்தன் வெளிப்புறமா அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தினாலும், அந்த புலனின்பத்திலிருந்து தன்னை விலக்கி இருந்தாலும், அவன் அந்த ஆசை இருக்கக்கூடிய காரணத்தினால எப்ப வேணாலும் தன்னுடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடையலாம். அதுதான் நம்ம நிறைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி, எப்ப சாயந்தரம் 6 மணி ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு கோழியை வெட்டி சாப்பிட்டு இருக்கோம், இந்த ஏற்கனவே தயார் பண்ணிடுவோம் எல்லாம். ஒரு சிலர் பண்ணுவோம், ஒரு சில குறிப்பிட்ட வகுப்பினர், ஒரு சில பிரிவினர், ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் எப்படா மணி ஆகும், எவ்வளவு நேரம் வேறதும் அப்படின்னா, அங்க வந்து கட்டுப்பாடு உண்மையில கிடையாது. உயர்ந்த சுவை அடைய கிடையாது. உயர்ந்த சுவையை அடைஞ்சவங்க அந்த மாதிரி செயல்பட மாட்டாங்க. எப்படி நம்ம இன்னும் விளக்கமா பார்க்கலாம். இப்ப உயர்ந்த சுவை அப்படின்னா என்ன? ஒருத்தன் தன்னுணர்வில் நிலை பெற்றவன், எவன் ஒருத்தன் உயர்ந்த சுவையினால இந்த புலனின்ப விஷயங்களை ஒழிக்கிறானோ அவன் தன்னுணர்வில் நிலை பெற்றவன் சொல்லி சொல்றார் கிருஷ்ணரிங்க. உயர்ந்த சுவை அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல நமக்கு ஒரு சுவையை காட்டிலும் இன்னொரு சுவை உயர்ந்ததா இருக்கு. அததான் நான் சுட்டி காட்டினேன். 5000 ரூபாய் சம்பளத்தினால வரக்கூடிய சுவையை காட்டிலும் 15000 ரூபாய் சம்பளத்தினால வரக்கூடிய சுவை அதிகமா இருக்கு. ஒருத்தன் பசியால நமக்கே தெரியும், எப்பயாவது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பசி ருசி அறியாதுன்னு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தனுக்கு பசி அதிகமா இருந்ததுன்னா அந்த சாப்பாடு ருசியா இருக்கா இல்லையான்னு கண்டுக்க மாட்டானா. எது இருந்தாலும் சரின்னு சாப்பிடுவோம். நமக்கு ஒரு நாள் முழுக்க எங்கேயாவது ஏதோ வேலையில நம்ம சாப்பிடல, நமக்கு கிடைக்கல அப்படின்னு, எதுவுமே கிடைக்கல சாப்பிடறதுக்கு அப்படின்னா, நம்ம எது கிடைச்சாலும் உடனே அதை சாப்பிடறதுக்கு பார்ப்போம். அப்படின்னா அவன் எந்த சுவை இல்லாம இருக்கான், அவன் கிட்ட சுவை கிடைக்கும் போது அதை அதை எடுத்துக்கிறான். அதுவே நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கல்யாண விருந்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து உங்களுக்கு பூரி, இட்லி, தோசா, ஹல்வா, வடை, இப்படி பல விஷயங்கள் வைக்கிறாங்க. உங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துலயும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க பொதுவா எல்லாரும். ஆனா அதுலயும் ஒண்ணு என்னன்னா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க அதிகமா சாப்பிட பாப்பீங்க. உயர்ந்த சுவை ஒண்ணு வருதுன்னா இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்க பாப்பீங்க, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் கம்மி பண்ணிக்க பாப்பீங்க நீங்க அது. ஏன்னா இதுலயும் உங்களுக்கு சுவை இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பூரினா ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இட்லி தோசையை பார்க்க, இல்லைங்க அது வேண்டாம், இல்லைங்க வேண்டாங்க. ஆனா மத்த நேரத்தில் இட்லி தோசை கிடைச்சதுன்னா அமிர்தம் மாதிரி சாப்பிட்டு இருப்பான் பசியில இருந்தானா. ஆனா ஆமா, தினமும் இட்லி தோசை தான் சாப்பிடுறோம், இங்கேயாவது நமக்கு பூரி தராங்க. அவனுக்கு ஒரு அது வந்து உயர்ந்த சுவையா அவனுக்கு தெரியுது. அதனால இதை அவன் கைவிட்டுருவான், இட்லி தோசை வேண்டான்னு அவன் நிராகரிச்சிருவான். இதை பாக்குறவங்களுக்கு அப்போ எவ்வளவு ஒரு விதத்துல பார்த்தா அவன் இதெல்லாம் துறக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவன் வந்து இன்னொரு சுவையை அவன் எடுத்துக்கிறான். யாராலையும் சுவைக்கான எண்ணத்தை கைவிட முடியாது. வேறொரு உயர்ந்த சுவையை பெறும்போதுதான் இன்னொரு தாழ்ந்த சுவையை ஒருத்தனால கைவிட முடியும். நான் வந்து உங்களுக்கு ஒரு குலோப்ஜாம் தரேன், இன்னொன்னு கடலை மிட்டாய் தரேன்னு வச்சுக்கோங்க. பொதுவா பெரும்பாலும் எல்லாரும் குலோப்ஜாம் தான் எடுப்பாங்க. ஒரு சிலர் கடலம் தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா கடலம் தயாருவாங்க. ஆனா பொதுவா அவங்களுக்கு எது உயர்ந்த சுவையா படுதோ, குலோப்ஜாம் எனக்கு உயர்ந்த சுவை, அதைதான் பெரும்பாலும் எடுத்துக்கிறதுன்னு வருவாங்க. இது எல்லாத்துலயுமே பொருந்தும். நான் சாப்பிடுறத உதாரணமா சொன்னேன், ஆனா இது வந்து எல்லா விஷயங்கள்லயுமே பொருந்தக்கூடியது. நீங்க வந்து ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கிடைக்குது, நீங்க இந்த சின்ன வீட்டை விட்டுட்டு பெரிய வீட்டுக்கு போவீங்க. ஏன்னா அதுல ஒரு உயர்ந்த சுவையை நீங்க அனுபவிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் உயர்ந்த சுவை அப்படிங்கிறது அது ஒன்று ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கு. இப்ப ஒரு விதத்துல பூரி உயர்ந்த சுவை ஆகுது, இன்னொரு நிலையில இருந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காதப்ப இட்லி உயர்ந்த சுவையாயிருது. உயர்ந்த சுவை அப்படிங்கிறது வேறொரு விஷயத்தை சார்ந்து அமையும். அது மாதிரி இந்த உலகத்தை சார்ந்த சுவையெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம உயர்ந்த சுவை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் எதை சுவையா கருதுறாங்களோ அதை பொறுத்தும் இருக்கு. ஒரு சிலர் நான் பூரிய இப்ப வட இந்தியால இருந்து யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட நான் பூரியும் சப்பாத்தியும் கொடுத்து இட்லி கொடுத்தனா அவங்க ஆமா இட்லியை சாப்பிடலாம் இட்லி தோசையை சாப்பிடலாம் அப்படின்னு அதுக்கு தான் முன் வருவாங்க. ஏன்னா ஒருத்தர் எதை உயர்ந்த சுவையா கருதுறாங்க அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடு. இருந்தாலும் ஆன்மீக விஷயத்துல வரும்போது இருக்கக்கூடிய உயர்ந்த சுவை எல்லாருக்கும் பொதுவான. ஆன்மீக விஷயங்கள்ல எப்போ ஒருத்தன் தன்னுணர்வை அடைகிறானோ, தன்னுணர்வை அடைதல் அப்படின்னா என்ன, நான் யார் அப்படிங்கிற உணர்வு, அதுதான் தன்னுணர்வு. நான் யார், நான் கிருஷ்ணருடைய சேவகன், நான் இந்த உடல் கிடையாது ஆத்மா, ஆத்மானா என்ன கிருஷ்ணருடைய சேவகன். இதை எவன் ஒருத்தன் உணர்றானோ அவன் உயர்ந்த சுவை அடையான். பகவானை உணர்றதுனால கிடைக்கக்கூடிய உயர்ந்த சுவையானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுவை எல்லாத்தையும் ஒருத்தனை கைவிட வச்சுது. யாருமே என்றைக்குமே சுவை இல்லாம இருக்க முடியாது. சுவையற்ற நிலையை நான் அடைந்து விடலாம்னு யாராவது கற்பனை பண்ணானா அது கற்பனையா தான் இருக்கும், அது எந்த விதத்திலையுமே சாத்தியமானது கிடையாது. நான் வந்து எல்லா சுவையையும் விட்டுருவேன்னு ஒருத்தன் நினைக்க யாராலையும் நினைக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஏன், ஆத்மாவினுடைய இயற்கை எப்பவுமே ஆனந்தமயமா இருக்கு. ஆனந்தமயோபியசா வேதாந்த சூத்திரத்தில் சொல்லப்படும், ஆத்மா என்றுமே ஆனந்தத்தை விரும்பக்கூடியது. அது ஆனந்தம் இல்லாம ஆத்மா இருக்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல சுவைய தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்த தேடுறான், எனக்கு இப்படி போனா சுவை கிடைக்குமா, இங்க போனா சுவை கிடைக்குமா, அங்க போனா சுவை கிடைக்குமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா எங்க உண்மையான சுவை இருக்கோ அதை விட்டுட்டு தேடிட்டு இருக்கான். அதனால ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றான், இன்னொரு விஷயத்தை நிராகரிக்கிறான். அப்போதைக்கு அவனுடைய புலனின்பத்துக்கு எது நல்லதா படுதோ, எது அவனுக்கு உயர்ந்த சுவையா நினைக்கிறானோ, எந்த ஒரு விஷயத்தால அந்த சூழ்நிலையில உயர்ந்த சுவை அப்படின்னு நினைக்கிறானோ அந்த சுவையை அவன் ஏற்றுக்கொள்றதுக்கு முயற்சி பண்றான். சரியா, இப்ப இந்த சுவையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதை தான் நான் சொன்னேன், சுட்டி காட்டினேன். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல சுவையை அனுபவிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனா ஏன் அந்த சுவை அனுபவிக்கக்கூடிய எண்ணம் இருக்கு, அது ஆத்மாவினுடைய இயற்கை. ஆனந்தமயோபேசா அதுதான் சொன்னேன், ஆத்மாவினுடைய இயற்கை ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியது அப்படிங்கிற பட்சத்துல அவன் என்றைக்காவது சுவை இல்லாம ஆயிட முடியுமா, அது சாத்தியம் இல்லை. ஏதோ ஒரு சுவையை அவன் எப்பவுமே தேடிக்கொண்டே இருக்கான். ஒரு ஜீவன் உண்மையா அவனுக்கு இருக்கக்கூடிய சுவையானது கிருஷ்ணரோட அவன் கொல்லக்கூடிய உறவு முறையினால் அவன் அடையலாம். உண்மையான சுவை, ஒரு ஜீவன் உண்மையான ருச்சியை எப்போது அடையலாம் அப்படின்னா, கிருஷ்ணரோடு அவன் உறவு கொள்ளும் போது அந்த சுவையை அடையலாம். அந்த உறவு கொள்ளும் போது இருக்கக்கூடிய உண்மையான சுவையினுடைய திரிபடைந்த பிம்பம் தான் இந்த உலகத்துல இருக்கு. நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டதுனால, இந்த உலகத்துல நம்ம சிக்குண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால வேற விஷயங்கள்ல ஆனந்தம் கிடைக்கும் நம்ம தேடிட்டு இருக்கோம். இங்க போனா எனக்கு ஆனந்தம் கிடைக்குமா, அங்க போனா எனக்கு ஆனந்தம் கிடைக்குமா நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா உண்மையான சுவையானது கிருஷ்ணர்கிட்ட என்னை பக்தி தொண்டின் மூலமா நான் இணைத்துக் கொள்றது மூலமா தான் எனக்கு கிட்டும், வேற விதத்துல கிட்டாது. யார் ஒருத்தர் கிருஷ்ணரோட தன்னை இணைச்சுக்கிறாங்களோ அவங்க இந்த தாழ்ந்த சுவையெல்லாம் இயற்கையாவே கைவிட முடியும். அதை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். பல நேரங்கள்ல பல பேர் நம்ம கிட்ட ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்பாங்க, நீங்களாம் என்ன சாப்பிடுவீங்க, சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிடுறதா நாம சாப்பிடுவோம், இல்ல நீங்க இந்த மாமிசம்லாம் சாப்பிடுவீங்களா, இல்லங்க நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம், மாமிசம் வெங்காயம் பூண்டு டீ காஃபி முட்டை இதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். ஓ ஐயோ பாவம், இதென அவங்க சொல்றாங்களோ இல்லையோ உள்ள நினைச்சுப்பாங்க, பாவம் யா இதெல்லாம் இந்த சுவையெல்லாம் அவங்க விட்டுட்டாங்களே, இதெல்லாம் அவங்க வந்து இந்த சுவையெல்லாம் அவங்க அனுபவிக்க முடியலையே அப்படின்னு மக்கள் சொல்றத நம்ம பார்க்கலாம். ஆனா இயற்கையா யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண இயக்கத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்களோ, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க, ஐயோ விட்டுட்டேன்னு, விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் நான் இன்னும் அடுத்த நிலையெல்லாம் போறேன். குறைஞ்சபட்சம் இந்த இந்த தெல்ல தெளிவா, அதாவது ரொம்ப வெளிப்படையா இருக்கக்கூடிய புலன் இன்பமாவது ஒவ்வொரு பக்தனும் கைவிட்டுறான், எளிமையா கைவிட்டுறான். அந்த பக்தன் ஒரு பலவந்தத்தினால கைவிடுறது கிடையாது. இங்க ஸ்ரீல பிரபுபாத் தான் பொருள்களை கொடுக்கிறார். ஒரு செயற்கையா கட்டுப்படுத்துறதுக்கு, செயற்கையா கட்டுப்படுத்த கூடாதுங்க. பக்தன் இந்த விஷயங்களை கைவிடுறது வந்து செயற்கையா கைவிடுறது கிடையாது, இயற்கையா அவன் கைவிடுறான். ஏன்னா அவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும் போது அவனுக்கு உயர்ந்த சுவை கிட்டுது. அதனால இந்த அசைவ உணவுகளை தவிர்க்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே படுறது இல்லை. பல நேரங்கள்ல பக்தர்கள் வரும்போது உள்ள புதுசா வரும்போதே கேட்பாங்க, ஓ இங்கெல்லாம் வந்தா நாங்க மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா, டீ காஃபி எல்லாம் குடிக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம், ஆமாங்க நீங்க இங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுதான், ஆனா நீங்க முதல்ல ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க, மித்ததெல்லாம் நீங்க தானா விட்டுருவீங்க அப்படின்னு நம்ம பொதுவா எல்லாருக்குமே அறிவுறுத்தல் உண்டு. அது நடைமுறையில நடக்கு. பல பேர் பார்த்துருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான விஷயங்கள்ல சிக்குண்டு தவிச்சவங்க. காலே எந்திரிச்சா என்னால பல்லு கூட விளக்கறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு தான் பெட் காஃபி குடிச்சிட்டு தான் பெட் அவுட் எந்திரிக்கிறதுமான, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை கைவிடுறாங்க, இயற்கையா கைவிடுறாங்க. அங்க வந்து செயற்கையா எதுவுமே கிடையாது. முதல்ல நம்ம சொல்றது, நீங்க டீ வந்தரியும் புதுசா ஒருத்தன் வராங்க வந்தரி, நம்ம அவங்க கிட்ட நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா டீ காஃபி விடணும், வெங்காயம் பூண்டு விடணும், மான் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, புகைப்பிடிக்கூடாது, மது வந்தக்கூடாது, இதெல்லாம் நம்ம எடுத்தடி சொல்றது கிடையாது, சொல்லுவோம். ஆனா அதோட சேர்த்து என்ன சொல்லுவோம்னா, முதல்ல நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. அப்படி ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது இயற்கையாவே அவன் வந்து அதை கைவிட்டுவான். யாரும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சாஸ்திரங்களை எடுத்து புஸ்தகங்களை படிக்கிறான், அது மூலமா அவனுக்கும் அதை கைவிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கணும். அவனும் திருந்தனும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாதான் திருந்துவான். அதுவும் நம்ம கவனிச்சு சரி சரி சொல்லிட்டாரு இன்னைக்கு இவரு உபன்யாசத்துல, நம்ம எதுக்கு இதெல்லாம் கைவிடணும், அதுவா என்னைக்கு போகுதோ அன்னைக்கு போகட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை கைவிடுறதுக்கான எண்ணம் நம்ம கிட்ட இல்ல. நம்ம எதை விருப்பப்படுறோமோ அதை பகவான் நமக்கு ஏற்படுத்தி தருவார், வழிவகுத்து கொடுப்பார். நம்ம விருப்பமே படல அப்படின்னா பகவான் வழிவகுத்து கொடுக்க மாட்டார். நம்ம திருந்தணும்னு நினைச்சோம்னா பகவான் நம்ம திருந்தறதுக்கு உதவி செய்வார். திருந்தணுங்கிற நினைப்பே நம்ம கிட்ட இல்லைன்னா பகவான் என்ன பண்ணுவாரு, சரி அப்படியே இருந்து விட்டுருவாரு. ஆனா பொதுவா யாரெல்லாம் பக்தர்கள் வராங்களோ அவங்க காலப்போக்கில் இந்த விஷயங்கள்லாம் கைவிட முடியும். ஏன்னா ஒரு உயர்ந்த சுவை அடைகிறாங்க. நான் அடிக்கடி பக்தர்கள்ட்ட சொல்றது உண்டு, நானே நடைமுறையில பார்த்திருக்கேன் நிறைய தடவை. அவங்க கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம், கிருஷ்ண பக்திக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டையும் பார்த்தோம்னா பயங்கர வித்தியாசம் இருக்கும் அவங்களுடைய முகத்திலேயே. ஏன்னா கிருஷ்ண பக்திக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா ரொம்ப மோசமான பாவத்தையாவது அவன் கூடி விரைவிலே விட்டுறான். அதாவது மாமிசம் சாப்பிடுறது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, தகாத பாலுறது, இந்த நான்கும் மிகப்பெரிய பாவங்கள்னு சொல்லப்படுது. மகா பாவம் இந்த நாலு மட்டும்தான் பாவம்னு நினைச்சிடக்கூடாது, இன்னும் நிறைய பாவம் இருக்கு, அதெல்லாம் அடுத்து சொல்றேன். எத்தனையோ பாவம் இருக்கு, ஆனா இந்த நாளும் முக்கியமான பாவங்கள், மகா பாவங்கள். குறைஞ்சபட்சம் இந்த மகா பாவத்தை ஒருத்தன் தவிர்க்கும் போதே, தவிர்த்து அவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும் போதே அவனுக்குள்ளார பெருத்த மாறுபாடுகள் தென்படுது. அவன் முகத்திலேயே ஒரு பிரகாசம் தெரிய ஆரம்பிக்கும். கிருஷ்ண பக்தியில எவன் ஒருத்தன் பயிற்சி பண்றவனோ அத்தகைய நபர் கிட்ட, அதுதான் நம்ம நடைமுறையில பாக்குறோம். அத்தகைய பக்தர்கள் வந்து ஒன்னும் அதை கைவிட்டதுனால அவங்க ஒன்னும் பெரிய வருத்தம் கிடையாது, இயற்கையா இந்த விஷயங்கள்லாம் கைவிடுறாங்க. இது வந்து நான் சொன்னது மகா பாவத்தை பொறுத்தவரை. அதனால கிடைக்கக்கூடிய புலன் என்பத்தை ஒருத்தன் இயற்கையா கைவிட்டுறான். இப்ப அடுத்த நிலைக்கு நம்ம போய் பார்க்கலாம். சரி, ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்ம கிருஷ்ண பக்திய பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கும் அதனால கொஞ்சம் உயர்ந்த சுவைகள் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த உயர்ந்த சுவைகள் தென்பட ஆரம்பிச்ச காரணத்தினால நம்ம பலவித தாழ்ந்த சுவைகளை நம்ம கைவிட்டு இருக்கோம். இது எல்லாருமே நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன், கரெக்டா? எல்லாருமே நம்ம ஏற்றுக்கொள்வோம். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், சரி நம்ம எல்லா விதமான புலனின்ப சுவையில இருந்து விடுபட்டுட்டோமா? அப்படி யாராவது ஒரு மகான் இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்க முன் வரலாம், அவங்களுடைய திருப்பாதத்துல இருந்து எல்லாரும் தூசி எடுத்துக்கலாம். உண்மையில அது பண்ணணும். எந்த ஒரு மகான் இந்த புலனின்ப விஷயங்கள்ல இருந்து முற்றிலுமா விடுபட்டு இருக்காங்களோ, கிருஷ்ண பக்தியில பூர்ண நிலை அடைஞ்சிருக்காங்களோ, அந்த மகானுடைய பாத துளிகள் மற்றும் அவருடைய பாதத்தை அபிஷேகம் பண்ண நீர், இதுலாம் பக்தி தொண்டுல ஒருத்தர் வெகு விரைவில் முன்னேறதுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லப்படுது. சாஸ்திரங்கள்ல சொல்லி சைத்திர மகாபுருஷ் சொல்லியிருக்க. ஆனா நமக்குள்ளார அப்படி யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு அந்த உயர்ந்த சுவை கிட்டி இருந்தா கூட உயர்ந்த சுவையை நம்ம இன்னும் முழுமையா அடையல. அதை நம்ம ஒத்துக்கணும். அதை நான் ஒத்துக்காம இருந்தேன் அப்படின்னா நான் மேலும் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய முடியாது. இன்னும் எனக்கு பூரணமான உயர்ந்த சுவை கிட்டலை, அந்த உயர்ந்த சுவை கிட்டாத காரணத்தினால எனக்கு இன்னும் தாழ்ந்த சுவை மேல நாட்டம் இருக்கு அப்படிங்கறத ஒருத்தன் உணரணும். அதை உணரலை அப்படின்னா அவனுக்கு இன்னும் பக்தியில இன்னும் கீழே இருக்கான்னு சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், ஒரு அறை இருக்கு, ஒரு குடோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து எல்லாம் போட்டு பொருள் எல்லாம் போட்டு வச்சு பல வருஷம் ஆச்சு, யாரும் அது உள்ள போகல, எதுவுமே பண்ணல, சுத்தமே பண்ணல, ரொம்ப குப்பையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்க கதவை திறந்துட்டு உள்ள போறீங்க, இருட்டாரு, கதவை திறக்குறீங்க, திறந்தா அதுல குப்பை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது. கதவை திறக்குறீங்க, எல்லாம் இருட்டா இருக்கு, இப்படி பாக்குறீங்க, இங்க ஒண்ணும் குப்பையே இல்லையே, இங்க குப்பையே கிடையாதுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முட்டா. ஆனா கொஞ்சம் விளக்கு கொடுக்க ஆரம்பிச்சான்னா விளக்கு எந்த அளவுக்கு பிரகாசமா எரியுதோ, எங்கெல்லாம் விளக்கு தெரியுதோ அப்பெல்லாம் பாவம், ஓ இவ்வளவு குப்பை இங்க கிடக்குது, எத்தனை வருஷமாயா கூட்டல இங்க. அப்புறம் லைட்டு, டியூப் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு, ஒவ்வொரு லைட்டா போட போட பார்க்க பார்க்க, அப்பா இவ்வளோ குப்பை இருக்குதே அப்படின்னு நினைக்கிறான். குப்பை இருக்குதே நினைச்சிட்டு வெளியில போனான்னு வச்சுக்கோங்க, அந்த குப்பை வந்து போயிடுமா? போக, குப்பையை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கும், சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். அப்படி அந்த அறைய சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவன் முதல்ல பார்த்த குப்பையோட அதிகமா வரும். ஏன்னா பின்னாடி ஒரு சில மேஜர் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஒழுங்காக தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கும் போது இன்னும் நிறைய குப்பை வர மாதிரி தெரியும். அது மாதிரிதான் கிருஷ்ண பக்தியில, கிருஷ்ண பக்தியில நம்ம அறியாமை அப்படிங்கிற ஒரு இருள்ல தான் இருக்கு. நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய சேத்தா, அது வந்து அறியாமை அப்படிங்கிற ஒரு இருள்ல இருக்கு. அங்க வந்து நிறைய களங்கங்கள் இருக்கு. அந்த அந்த ரூம், நம்மளுடைய இதயம், நம்மளுடைய உணர்வு, அது வந்து பல்வேறு குப்பைகளால் அண்டி கிடக்குது. நம்ம அந்த அரைக்குள்ளார இத்தனை வருஷமா, இத்தனை ஜென்மம் ஜென்மமா அந்த அரைக்குள்ளார குப்பையை தான் போட்டுட்டு இருந்தோம் ஒழிய உள்ள போய் தூய்மைப்படுத்தணுங்கிற எண்ணமே நமக்கு வரல. அந்த ரூமை திறக்கவே இல்லை, திறக்காமே குப்பை போட்டுருந்தோம். அதாவது தூய்மைப்படுத்தணுங்கிறதுக்காக திறக்கல, சும்மா திறந்தோம், குப்பை மட்டும் போட்டுட்டு வந்தோம். ஆனா இப்ப கிருஷ்ண பக்திக்கு நம்ம வந்தோம்னா அந்த அறைக்குள்ளார போய் பார்க்கிறோம். நம்மளுடைய சேத்தத்துக்குள்ள நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி செய்ய, அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, தேசாம் ஏவான தம் பார்த்தம் அகம் மத்யான ஜம் தமக நாசியாம் ஆத்ம பாவத்து தியான தீபேன பாஷம், தியான தீபேன பாஷத கிருஷ்ணர் சொல்ற. எவன் ஒருத்தன் எனக்கு பக்தி பண்றானோ அவனுடைய இதயத்துல நான் வந்து ஞான தீபத்தை ஏற்றேங்கிற கிருஷ்ணர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். உள்ள அந்த ஞான தீபம் எரிய ஆரம்பிக்குது. அந்த விளக்கு ஞான தீபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரகாசமா எரியுதோ, அது பிரகாசமா எரிய எரிய நம்ம வந்து இந்த அறையில எவ்வளவு குப்பை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம அந்த குப்பையை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கான செயல்கள்ல ஈடுபடும். அது மாதிரிதான் கிருஷ்ண பக்தியில ஒருத்தன் வந்துட்டு இல்ல என்னுடைய அறையில குப்பையே இல்லை அப்படின்னு சொன்னானா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ இவன் இன்னும் அவனுடைய உள்ள போகல, அவன் அறையில வந்து இன்னும் டியூப்லைட் ஆன் ஆகல. அதனாலதான் அவன் வந்து உள்ள இருக்கிற குப்பையை தெரிஞ்சுக்காம இருக்கிறான். எவன் ஒருத்தனுக்கு ஞான தீபம் ஏற்றப்படுதோ, எவனுடைய இதயத்துல ஞான தீபம் ஏற்றப்படுதோ, அவன் தன்னுள்ளார் இருக்கக்கூடிய புலனின்பத்துக்கு தன்னுள்ளார் இருக்கக்கூடிய ஆசைகள், தன்னுள்ளால இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய கலங்கங்கள் எல்லாத்தையும் அவன் உணர முடியும். அது உணர்ந்துட்டு ஐயோ இவ்வளவு குப்பிட இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியில போனானோ அதுவும் முட்டாள்தம், அது துணியப்படுத்தும். கிருஷ்ணர் உதவி செய்யற, கிருஷ்ணர் தன்னுடைய திருநாமத்தின் மூலமா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்மளை விட்டு போறதுக்கு உதவி பண்ற. சேத்து தர்ப்பண மார்ஜனம்னு சொல்லி சேத்திர மகாபுருஷன, அது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றதுனால வரக்கூடிய முதல் விளைவு. நம்மளுடைய இதயமானது தூய்மைப்படுத்தப்படும், நம்மளுடைய உணர்வு இந்த கலங்கமுற்ற அறை தூய்மை அடையும். ஆனா நம்ம இதை ஒத்துக்கொள்ளணும், நம்மளுடைய அறை இன்னும் தூய்மை அடையில, நம்ம இன்னும் கிருஷ்ண பக்தியில முன்னேற வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்கு, நம்ம இன்னும் முன்னேறணும். ஆனா அதே சமயத்துல நமக்கு ஓரளவுக்கு உயர்ந்த சுவை தென்பட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன், நமக்கு உயர்ந்த சுவை தென்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த மாமிசம் சாப்பிடுறது, போதை வஸ்துக்கள், சூதாட்டம், தகாத பாலுறது, இதை ஒருத்தன் கைவிடுறது மூலம் கைவிட்டு இருக்கிறது மூலமாவே நம்ம எல்லாம் கைவிட்டு இருக்கிறது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம இதுல ஒரு உயர்ந்த சுவை தென்பட்டு இருக்கு. ஆனா இன்னும் உயர்ந்த சுவையை நம்ம வளர்த்து கொள்ளணும். எப்ப நம்ம இந்த உயர்ந்த சுவையை வளர்த்து கொள்றோமோ அப்ப இந்த பௌதிக உலகத்தினுடைய சுவைகள் எல்லாமே வந்து ஒருத்தனுக்கு துச்சமா போடும். எப்ப ஒருத்தன் இந்த உயர்ந்த சுவையை வளர்த்து கொள்ளலையோ அப்ப அவனுக்கு இந்த பௌதிக உலகத்தினுடைய சுவையெல்லாம் ரொம்ப உயர்ந்ததா தோணும். யமுனாச்சாரியர் ஆளவந்தார், ஆளவந்தார்னு எல்லாருக்கும் தெரியும், யமுனாச்சாரியர் ராமானுஜருடைய குரு. அவர் சொல்ற, யதாவதி மம சேத கிருஷ்ண பதார விந்து, எப்ப நான் வந்து என்னுடைய சேத்தத்தை என்னுடைய உணர்வை கிருஷ்ணருடைய பாதார விந்தங்கள்ல அர்ப்பணிச்சனோ, எப்ப என்னுடைய உணர்வை நான் வந்து கிருஷ்ண உணர்வு ஆக்கணும், எப்ப நான் கிருஷ்ண உணர்வுல பக்குவ நிலையை அடைஞ்சனோ, நவநவ ரசம் அந்த அப்பல இருந்து எனக்கு புது புதுசான ரசங்கள், புதிய புதிதான இன்பங்களை நான் வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சேன். கிருஷ்ண உணர்வு, திவ்யமான உணர்வு, இந்த தெய்வீக ஆனந்தத்தை நான் அனுபவிக்க ஆரம்பிச்சேன். அதனால நான் வந்து எப்ப நாரி சங்கமே ஸ்மரியமான, எப்ப எனக்கு வந்து பெண்களுடைய தொடர்பை பற்றி எண்ணம் வருதோ அப்ப நான் வந்து தூணு துப்புறேங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சுவை காம சுகம். ஆனா எவருக்கு அவர் கிருஷ்ண பக்தியில உயர்ந்த நிலையை அடைஞ்ச காரணத்தினால, அவர் கிருஷ்ண பக்தியின் ரசத்தை அனுபவிக்கக்கூடிய காரணத்தினால, அவருக்கு இந்த பரம் திருஷ்டுவா பரம சுகத்தை பற்றிய பரம சுகத்தை அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்ட காரணத்தினால, அவர் வந்து இந்த பௌதிக சுகங்களை, பௌதிக வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த சுவையை கூட துச்சமா கருதுறார். நம்மளுடைய ஆச்சாரியர்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் ஆறு கோஸ்வாமிகள் இருந்தாங்க, மிகவும் பிரபலமானவர்கள், தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரியும். அதுல ஒரு கோஸ்வாமி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவர் கிருஷ்ண பக்தியில உயர்ந்த நிலையை அடைஞ்ச சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தருடைய கருணையினால, அவர் உயர்ந்த நிலையை அடைஞ்சதுனால அவருக்கு இந்த பௌதிக உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாத்தையும் அவருக்கு துச்சமா பட்டது. அவர் பல தடவை தன்னுடைய வீட்டில இருந்து ஓடி ஓடி வந்தார். அவர் பெரிய ஜமீன்தார், ரொம்ப பெரிய பணக்காரர்களோட பையன். அவங்க அப்பா அவருக்கு நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் வச்சு அவர் ஒவ்வொரு தடவை ஓடி போகும்போதும் அவரை பிடிச்சி கூட்டிட்டு வந்துருவார். அது மாதிரி பல தடவை நடந்துட்டு இருந்தார். அவருக்கு நல்ல அழகிய மனைவியும் இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரகுநாதாஸ்வருடைய அம்மா, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பக்தர்கள் தான், இருந்தாலும் பையன் மேல இருந்த பற்றுதலின் காரணத்தினால பையன் சைத்தன்ய மகாபிரபுட்ட போய் சேவை பண்றது அவங்க வந்து தடுத்துன்றாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அப்பாட்ட, பையனை பேசாம கட்டி போடலாம், சங்கிலியால கட்டி போடலாம், அந்த கயிறால கட்டி போடலாம், அப்பா அவன் எங்கேயும் ஓட மாட்டான் அப்படின்னு. சங்கிலியால கட்டி போடலாம் நிறைய அவங்க அப்பா சொல்ற, அவனுக்கு இந்த இந்த ஏரியாலேயே இருக்கிறதுலயே ரொம்ப அழகான பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த உலக இந்த பகுதியிலேயே அவனுக்கு இருக்கிற மாதிரி சொத்து எவனுக்குமே இல்லை. இந்த விஷயங்களே அவனை கட்டி போடாத பட்சத்துல அந்த சங்கிலி தான் அவனை கட்டி போட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுதான் உண்மை. ஏன்னா அவரு கிருஷ்ண பக்தியினுடைய ரசத்தை அனுபவிச்சிட்டார். கிருஷ்ண பக்தியினுடைய சுவையை அனுபவிச்ச காரணத்தினால அவருக்கு வந்து அழகிய பெண்களோ தன்னுடைய மனைவி அவ்வளவு அழகானவளா இருந்த போதிலும் தனக்கு அவ்வளவு சொத்து இருந்த பட்சத்திலையும் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற சுவை அவர்கிட்ட இல்ல, அதுக்கான ஆசை அவர்கிட்ட இல்ல, அதை அவர் திறந்து விட்டார். உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்க இதுதான் கிருஷ்ண பக்தியினால ஒருத்தர் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்க. ஆனா மற்ற வழிமுறைகள்ல பார்த்தோம்னா அதுல உயர்ந்த சுவைய ஓரளவு அடையலாம், ஆனா உண்மையான உயர்ந்த சுவையை அடைய முடியாது. ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி சுவை அப்படிங்கிறது ஜீவனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவினால அடையப்படக்கூடியதுதான் உண்மையான சுவை. இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய சுவை எல்லாமே அதனுடைய ஒரு பிம்பம், இன்னும் சொல்ல போனா திரிபடைந்த ஒரு பிம்பம், அதுதான் இந்த உலகத்துல நம்ம அடையக்கூடிய. கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் உண்மையான சுவையை ஒருத்தன் அடையலாம். வேற எந்த வழிமுறைகள்ல, ஆன்மீக வழிமுறைகள்லயே, கர்மயோகமோ ஞான யோகமோ தியான யோகமோ ஒருத்தன் பயிற்சி பண்ணா கூட அவன் வந்து இத்தகைய உயர்ந்த சுவையை அடைய முடியாது. நம்ம பார்க்கலாம், உங்க எல்லாருக்கும் தெரிந்தது பிரபலமான உதாரணம் விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரர் அவர் மிகப்பெரிய ராஜாவா இருந்தார். எல்லாத்தையும் திறந்துட்டு அவர் வந்து காட்டுல போய் தவம் இருக்கார், நானும் வந்து பிரம்ம ரிஷி ஆகணும் இல்ல என்ன. அதுல வந்து இந்திரனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, எங்கடா நம்மளோட பதவி போயிடுமோன்னு. அதனால மேனகையை அனுப்பி வைத்தான். மேனகையை அனுப்பி வச்சது மேனகையினுடைய மேனகை வந்து பாக்குறாங்க, ஓ இவர் என்ன தியானம் பண்ணிருந்தக்காரு, எப்படி கிடைக்கலாம், கையில இருக்கக்கூடிய வலையில வச்சு காலில் இருக்கக்கூடிய கொலுசினாலையும் சத்தம் கொடுக்குறாங்க. ஓ முன்னாடி ஒரு அழகிய பெண் இருக்கா போல இருக்கே, அவருடைய தியானம் கலந்து அதன் மூலமா அவர் வந்து அதுக்கப்புறம் மேனகைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சகுந்தலையை பிறந்தாங்க. அப்படி ஒரு பக்கம் கதை போகும். ஆனா கருத்து என்னன்னா அவர் தியான யோகத்தில் ஈடுபட்டு இருந்தார், மிக உயர்ந்த நிலையில இருந்தார், ஆனா அவர் வீழ்ச்சி அடைஞ்சார். ஏன்னா அவர் கிருஷ்ண பக்தியினுடைய ரசத்தை அனுபவிக்கல. யமுனாச்சாரியர் என்ன சொல்ற, நவநவ ரச புதுசு புதுசா எனக்கு ஒவ்வொரு கணமும் கிருஷ்ண பக்தியில ஈடுபடும் போது நான் உன்னத ரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிற அந்த ரசத்தை கிருஷ்ண பக்தியில இல்லாத விஸ்வாமித்திரரால் அடைய முடியல, அதனால அவர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சார். நம்மளும் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல உயர்ந்த சுவைக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நான் இன்னும் கிருஷ்ண பக்தியில இந்த உன்னத ரசத்தை மிக உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இல்லைன்னா நம்மளும் வந்து செயற்கையா தான் நம்ம புலன்களை வந்து விடுவிச்சுட்டு இருக்கோம். செயற்கையா புலன்களை விடுவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு நிலை வரைக்கும் உகந்தது, ஆனா அதுவே ஒருத்தனை முற்றிலுமா பாதுகாக்கார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனை வந்து வீழ்ச்சிக்கு உள்ளாகும். அதனால அவன் வந்து உயர்ந்த சுவையை அனுபவிக்கணும். உயர்ந்த சுவையை அடையறதுக்கு முயற்சி பண்ணும். உயர்ந்த சுவை எப்படி அடையிறது, நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்றது, எல்லாருமே ஏதோ ஓரளவுக்கு அந்த உயர்ந்த சுவையினுடைய ஒரு மின்சாக்க அது கூட கஷ்டம். உயர்ந்த சுவை அதனுடைய உயர்ந்த சுவை அப்படிங்கிற கடல்ல இருந்து ஒரு துளி கிடைச்சதுன்னா கூட அதுவே நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு சுவை. ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர் சைத்தன்ய சரிதாமிரதம் அப்படிங்கிற புகழ்பெற்ற காவியத்தை எழுதினார். சைத்தன்ய சரிதாமிரதம் சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகள் பற்றியது. அதற்கு அவர் வந்து சைத்தன்ய சரிதா அப்படின்னு கொடுத்துருக்கலாம். சைத்தன்ய சரிதானா சைத்தன்யருடைய வரலாறு, சைத்தன்யருடைய சரித்தம். ஆனா அவர் சைத்தன்ய சரிதா அமிர்தான, அந்த சரித்தமானது அமிர்தமான அமிர்தம் போன்றது. அவர் அப்படி சுட்டி காட்டினதுக்கு காரணம் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சரித்தம் அது அமிர்தம் போன்றது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியினுடைய ரசம் அதை அனுபவிக்கும் போது ஒருத்தன் அமிர்தத்தை சுவைக்கிறது போல அவன் இன்பத்தை அடையிறான். மிக உயர்ந்த இன்பத்தை ஒருத்தன் அடைய முடியும். அதை பத்தி அவர் சுட்டி காட்டும் போது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், சைத்தன்யருடைய சரிதாமிர்தம் அந்த அமிர்தமானது ஒரு கடலை போன்றது, அமிர்த கடல். அமிர்த கலசம் கிடையாது, அமிர்த கடல். அந்த அமிர்த கடலுக்கு எல்லையே கிடையாது. பொதுவா கடல்னாலே ரொம்ப பெருசு, அந்த கடலுக்கு எல்லையும் கிடையாது. அந்த கடலுக்கு எல்லை கிடையாது, இருந்தாலும் அதனுடைய எல்லைகள் விரிஞ்சுட்டே போதுங்க. எப்படி அது விதத்தில் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதாவது சைத்தன்யருடைய இந்த லீலைகள்னால அனுபவிக்கக்கூடிய சுவையானது என்றுமே அதிகரிச்சு கொண்டே இருக்கக்கூடியது. அதான் அவர் சொல்ற சுட்டிக்காட்டுற இவ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஆனந்தாம் புத்தி வர்தனம். இதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எப்பவுமே அதிகரிச்சு கொண்டே இருக்கக்கூடியது. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், அந்த அமிர்த கடல்ல இருந்து ஒரே ஒரு துளியை நான் எடுத்து இந்த சைத்தன்ய சரிதாமிரதமா கொடுத்துருக்கேன். ஆனா இந்த ஒரு துளி போது இந்த உலகம் மொத்தத்தையும் அந்த சுவையில மிதக்க வைக்க முடியும் அப்படின்னு. அதனால நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய ரசத்துல ஒரு துளியை நம்ம பெற்றுட்டோம்னு கூட நம்ம நினைக்க முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனா இருந்தாலும் ஏதோ அந்த ஒரு துளியில ஒரு துளி ஏதோ கொஞ்சமாவது நம்ம கிடைச்சிருக்கு. அதை நம்ம வந்து பக்குவப்படுத்திட்டு அந்த ரசத்தை முழுமையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். கிருஷ்ண பக்தி ரச பாவித்த மத்தி கிரியதாம் யதிக்குதோ அப்பி லப்யதே சத்த லௌல்யம் அப்பி மூல்யம் ஏக்கலம் ஜன்ம கோட்டி சுக்ருதி மேலே. இந்த கிருஷ்ண பக்தி ரசம், கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ரசம், அதனால வரக்கூடிய சுவை, இத வந்து இது வந்து எத்தனை கோடான கோடி ஜென்மங்கள் ஒருத்தன் புண்ணியம் பண்ணாலும் இதை அடைய முடியாது. இது எப்படி அடைய முடியும்னா, ஒருத்தன் இந்த கிருஷ்ண பக்தி அடையணும் அப்படிங்கிற பேராசை இருக்கும். நான் இந்த பரம் திருஷ்வா நிவர்த்த இந்த நிலையை நான் அடையணும், எனக்கு வந்து கிருஷ்ண பக்தியினுடைய உன்னத ருசியை நான் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம அந்த சுவையை அடைய முடியும். அந்த எண்ணம் இருக்கும்போது அதே சமயத்துல இங்க கிருஷ்ணர் சொல்ற மாதிரி புலனின்ப விஷயங்கள்ல இருந்தும் ஒருத்தன் தன்னை விடுவித்துக் கொள்ளணுங்கிற ஆர்வமும் அவருக்கு இருக்கணும். இது ரெண்டும் ஒன்றோடு வந்து ஒத்து போகக்கூடியது. எப்போ ஒருத்தன் புலனின்பத்துல இருந்து விடுபடுறானோ அப்ப அவன் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைகிறான். எப்போ ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைகிறானோ அவன் அப்ப புலனின்பத்துல இருந்து விடுபடுறான். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. பிரலாத் மகாராஜ் சொல்றார், மதீர்ண கிருஷ்ண பரத்தோபித்தான இந்த பௌதிக வாழ்க்கையில மூழ்கி இருக்காங்களோ, இந்த பௌதிக உலகத்தினுடைய சுவைகள்ல உட்பட்டு இருக்காங்களோ, அதாந்த கோபி, யார் ஒருத்தருக்கு வந்து எவர்களுடைய புலங்கள் வந்து கட்டுப்பாடுல இல்லாம இருக்கோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா புனச்சர்வித்த சர்வனான, அவங்க மென்னதையே மென்னு இருக்காங்க. இந்த உலகத்துல ஒருத்தர் என்ன சுவை இருக்கு எல்லாவற்றையுமே நம்ம ஏற்கனவே அனுபவிச்சாச்சு. எத்தனையோ பிறவிகள்ல எல்லா வகையான சுவையையும் அனுபவிச்சாச்சு. ஒரு சில நேரத்துல மக்கள் கேட்பாங்க, நீங்க வந்து இந்த சுவையெல்லாம் இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்களே, இதெல்லாம் சுவையும் நம்ம எத்தனையோ பிறவிகள்ல நம்ம அனுபவிச்சிருக்கோம். அனுபவிக்காத சுவையே கிடையாது. நாயாவோ பன்றியாவோ தேவனாவோ இந்திரனாவும் பிரம்மாவாவும் எல்லா விதமான உடலையும் நம்ம எத்தனையோ நம்ம அனுபவிக்காத சுவையே கிடையாது. அதே தான் மறுபடியும் 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 மென்னுண்டே கிடக்கும். நம்ம கரும்பு சாறு புளியற இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எவ்வளோ புளிய முடியுமோ அதை புளிஞ்சிருவோம். அந்த புளிஞ்சதை எடுத்து திரும்பி நீங்க எத்தனை தடவை நீங்க புளிஞ்சிங்கன்னா அதில் ஒரு ஒரு சொத்து கூட வராது. அவனா அப்படிதான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி யார் ஒருத்தர் புலனின்பத்தில் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மதீர்ண கிருஷ்ண, கிருஷ்ணரை பற்றிய மதி, கிருஷ்ண பக்தியில ஈடுபடணும் அப்படிங்கிற ஆர்வம், அது சொந்தமாவும் வராது. சொந்த புத்தின்னு தமிழ்ல ஒரு பழக சொல்லலாம், சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது. அதுதான் அங்க சொல்றார் பிரலாத் மகாராஜ், சொந்த புத்தியும் கிடையாது அவனுக்கு. கிருஷ்ணரை பற்றிய கிருஷ்ணனுக்கு பக்தி செய்யணுங்கிற எண்ணம் சொந்தமாவும் வராது, அடுத்தவங்க சொல்லியும் வராது. சொந்த அறிவுனர் அடுத்தவங்க சொல்லி ரெண்டும் சேர்ந்தும் வராது. ஏன்னா அவன் புலனின்பத்துல மூழ்கி இருக்காங்க. சோ புலனின்பத்துல இருந்து ஒருத்தர் விடுபடணும், விடுபட்டால்தான் கிருஷ்ணரை பற்றிய உன்னத ரசத்தை ஒருத்தர் அனுபவிக்க முடியும். ஆனா மறுபடி அந்த உன்னத ரசத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போதுதான் புலனின்பத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். முதல்ல வரக்கூடியது கொஞ்சம் நம்ம கிருஷ்ண பக்தியை ஆரம்பிக்கணும். ஆதவ் ஸ்ரத்தா, ஆரம்பத்துல நமக்கு வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கணும், இல்ல இந்த கிருஷ்ண பக்தி மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கோம், இங்க வந்து யாரும் சினிமா போட்டு காட்டல. சாயந்தரம் இந்த நேரத்துக்கு பெரும்பாலும் டிவியில அதுவும் ஞாயிற்றுக்கிழமைன்னா சிறப்பா ஏதாவது திரைப்படம் போடுவாங்க, அதை பார்த்து நம்ம இருக்கலாம். இல்ல இங்க வந்து வேற எதுவும் உங்களுக்கு கவர்ச்சிகரமா எதுவும் பண்ண கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு உட்காந்து முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கேட்கறதுன்னா அதுவே ஒரு பெரிய கஷ்டமாவும் இருக்கும். ஆனாலும் நீங்க வர்றீங்க இங்க, ஏன்னா இங்க வந்தா எனக்கு நல்லது ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கிருஷ்ணர் மேல பக்தி செய்யறதுனால எனக்கு நன்மை கிட்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை உங்ககிட்ட வரும். அந்த நம்பிக்கையோடு நீங்க வரும்போது அடுத்து என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு நீங்க வந்து சாது சங்கம் இங்க கிட்டுது, பக்தருடைய சங்கம் கிட்டுது. பக்தருடைய சங்கம் கிட்டும் போது பக்தர்கள் இயற்கையா நம்ம எப்படி உயர்ந்த சுவை அடையிறது அப்படிங்கறத நமக்கு படிப்படியா வழிகாட்டுவோம் கண்டிப்பா. அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உயர்ந்த சுவை, மிக உயர்ந்த சுவை அடையப்படக்கூடியது. காலமாகலாம், பொறுமையோடு இருக்கணும், பொறுமை அவசியம். அதே சமயத்தில் நிச்சயமும் உண்டு, கண்டிப்பாக நிச்சயம், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்மளும் ஒரு காலத்தில் உயர்ந்த சுவையை அடைவோம் அப்படிங்கிறது நிச்சயம், அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. அதனால நம்ம இங்கே கிருஷ்ணன் சொல்லியிருக்க மாதிரி நமக்கும் ஓரளவு உயர்ந்த சுவை வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதிக நம்பிக்கையோட நம்ம மிக உயர்ந்த சுவையை, பூர்ணமான சுவையை அடையறதுக்கு முயற்சி பண்ணும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கணும். ஓகே, முதல்ல நம்ம பேசின விஷயங்கள்ல இருந்து கேள்விகள் கேட்கறது உச்சித்தமானது. செயல்களை செய்யாம கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டு இருந்தா பலன் இருக்குமா, என்ன கேக்குறீங்க, பலன் இருக்குமா? முதல்ல என்னன்னா, செயல்களை செய்யாம யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கும். இவன் கிருஷ்ணரை நினைக்கிறது கூட ஒரு வித ஒரு செயல் தான், அது அவரால் செய்ய முடிஞ்சது. பெரும்பாலும் அத்தகைய நபர்கள் எடுத்தறியும் மேல ஏறணும்னு நினைக்கிறவங்க நீடிக்க மாட்டாங்க, மறுபடியும் செயலுக்கு வந்துருவாங்க. அதனாலதான் பக்தி தொண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய தான் தோன்றி தனசமா நம்ம செய்யக்கூடாது. நான் அதுதான் சொன்னேன், பக்தி தொண்டுல நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை கிடைச்சி கிருஷ்ண பக்தியில வர்றோம் அப்படின்னா சாது சங்கத்தை நம்ம எடுத்துக்கணும், பக்தர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம செயல்படணும். செயல்கள் மொத்தத்தையும் நிறுத்திடலாம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாது. நம்ம ஒவ்வொருத்தரும் பக்தர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் செயல்படணும், அப்பதான் நம்ம கிருஷ்ண பக்தியில உயர்ந்த சுவைக்கு போக முடியுமோ ஒழிய செயற்கையா நான் உடனே நான் முயற்சி பண்றேன், முயற்சி பண்ணதே எனக்கு உயர்ந்த சுவை கிட்டிடும், நானா என்னுடைய சொந்த முயற்சினால பண்றேன்னு இருக்கிறேன், அது சாத்தியம் இல்லை. பக்தர்கள் நமக்கு வழிகாட்டுவோம். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா வியாதிக்கு போய் மருந்து கடையில போய் நினைச்ச மருந்தை நம்ம வாங்கிட்டு வந்துட கூடாது. எனக்கு வியாதி இருக்கு, இது மருந்து கடை தானே, இங்க போய் நான் நினைச்ச மருந்து ஏதோ சொல்லுவாங்க, அது இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து குடிச்சோம்னா நம்ம வியாதி குணமாகுமா, குணமாகாது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய மருத்துவரோட நம்ம அணுகி அவங்க கிட்ட இருந்து அறிவுரை பெற்று நம்ம மருந்து சாப்பிடணும், அப்பதான் அதுல வந்து குணமடையும். வேற ஏதாவது கேள்விதான்? ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜய், பகவத் கீதை. ஹரே கிருஷ்ணா.